கர்த்தருடைய நாமத்துக்கு மகிழ்வு உண்டாகட்டும். இன்று செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம் எஸ்ஆயாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-7 நாம் வாசிக்கப்போம். எஸ்ஆயா திகசு புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-7 நாம் வாசிக்கப்போம்.
ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராவியன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி
சேனைகளின்
கர்த்தர்
பரிசுத்தர்,
பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராவியன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான்.
Yesaya, he was a mighty prophet in the Old Testament. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் இவரும் மிக குறிப்பிடத்தக்க ஒருவராக கணிக்கப்படுகிறார், கருதப்படுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு இறப்பு ஆடுகளை குறித்து மிக துல்லியமாக இந்த தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 6வது அதிகாரம் வரைக்கும் அவருடைய ஊழியம் பிற்கும் அதுக்கு பிற்பாடு அவருடைய ஊழியத்திலும் ஒரு பெரிய வித்தியாசம் காணப்படுகிறது. இது 6வது அதிகாரம் வரைக்கும் 6 அதிகாரங்களும் அவர் தீர்க்கம் உரைத்திருக்கிறார், தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு தான் இருந்திருக்கிறார். அது 6வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஈவன் தோ ஹி வாஸ் எ ப்ரொஃபெட், ஒரு தீர்க்க தரிசியாக இருந்த போதும், தீர்க்க தரிசி என்றார் அவன் தேவனுடைய வா எனப்படுவான். தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய நோக்கங்களை, தேவனுடைய திட்டங்களை ஜனங்களுக்கு அறிவிக்கிறவன் தீர்க்கதரிசி. இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஒரு கட்டம் வந்தது. அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் அவன் தேவனை தரிசிக்கிறான். அதுக்கு முன்பாக எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, ஐயோ ஐயோன்னு சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த காட்சி, பரலோக காட்சியை, பரலோக தேவனை ஏசாயா தரிசித்த போது அவர் சொல்லுற வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ நான் அதமான. எப்பொழுது இந்த வார்த்தை தீக்கசீர வாயிலிருந்து வருகிறது? When he saw the Lord directly, அவன் தேவனை தரிசிக்கும் போது, ஆண்டவரை அவன் பார்க்கும் போது, தேவனை அவன் தரிசிக்கும் போது அவன் சொல்லுகிறான், ஐயோ நான் அதமான. இவ்வளவு நேரமும் அவருக்கு ஐயோ இவருக்கு ஐயோன்னு சொன்னார். ஆனால் தேவனை அவன் தரிசித்த போது, தேவனை அவர் பார்த்த போதோ அவர் சொல்லுகிறாரு, ஐயோ நான் அதமா. ரகசியம் என்ன? அதை குறித்து நாம் பார்க்க போறோம். சோ இந்த நாளிலே இந்த 2வது வசனம் சொல்றது, மணிக்கு 3வது வசனம் சொல்றது, ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். த மோஸ்ட் ஹை லெவல் வேர்ட் using by angels in heaven, that is holy, holy, holy. இந்த நாளிலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்கிற தலைப்புல தேவனுடைய செய்தியை கூட பகிர்ந்து கொள்ளாமல் சொல்லிட்டார். போன செவ்வாய்க்கிழமை நான் ஆண்டோட சாபத்தில் இருந்து செபித்துக் கொண்டிருக்கிற போது ஐ வாஸ் ஷேக்கிங் பை த பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்பொழுதுதான் இந்த வார்த்தை இருக்குள்ளே கிரீர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இதே பதத்தை இதே வார்த்தைகளை இன்னொரு இடத்துல நாம் பார்க்கக்கூடியதா இருக்கு. வெளிப்படுத்துற விசேஷம் 4:8 வாசிக்க நேரம் போதுல வெளிப்படுத்துற விசேஷம் 4:8 நான்கு ஜீவன்களும் இதே பதத்தை இதே
வார்த்தைகளில் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் அவைகள் இருந்தவரும்
இருக்கிறவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய
சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும்
ஓய்வில் எங்க நடக்குது? இன் ஹெவன், பரலோகத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? நான்கு ஜீவன்கள் அவைகளுக்கும் சட்டைகள் இருந்திருக்கு. அவைகளும் என்ன சொல்லுகிறது? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர் என்ன பரிசுத்தர் 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 ஹோலி ஹோலி ஹோலி. Beloved, I tell you, எனக்கு தெரிந்திருக்கிற அளவுகளே தேவனை தொழுது கொள்ளுவதற்கென்று தேவனை ஆராதிக்கிறதுக்கென்று மிக ஒரு ஹை லெவல் வேர்டு இருக்குமாக இருந்தால், நாம் பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குமாக இருந்தால், தேவனை நோக்கி நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குமாக இருந்தால், அது என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவருடைய குணாதிசயங்கள் அநேகம் உண்டு, ஆனாலும் பரலோகத்திலே பேசப்படுகிற புகழப்படுகிற கேராபீன்கள் சேராபீன்கள் ஜீவன்களாலும் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எனக்கு அருமையானவர்களே, how I am going to express this message, I don't know exactly, but I try to say something what is in my heart. நான் எனக்குள்ள இருக்கிறது நான் எப்படி உங்களுக்கு போடப்போறதுக்கு தெரியல, பட் நான் அதை விவரிக்கிறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்யட்டும். நம்முடைய ஆண்டவர் மகா பரிசுத்தமானவர், ஹோலி ஹோலி ஹோலி. பைபிள் சேஸ் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆகவே தான் நாம் இங்க பார்க்கிறோம் பரலோக காட்சியை தீர்க்கதரிசி தரிசிக்கிறான். அவன் பார்க்கிறான் உயரமும் உன்னதமுமான ஒரு சிங்காசனம், தேவன் அதுல வீற்றிருக்கிறான். அதற்கு மேலாக சேராபீன்கள், அவைகளுக்கு 6 செட்டுகள் இருந்திருக்கு. ஒவ்வொரு சேராபீன்களுக்கும் 6 செட்டுகள் இருந்திருக்கு. இந்த 6 செட்டுகளுக்கும் ஒரு தொழில்பாடு இருந்திருக்கு. என்ன நடந்திருக்கு பாருங்க, அந்த ஒவ்வொரு சேராபீன்களும் தேவ சமூகத்தை தேவனை நித்தமும் எப்போதும் இடைவிடாமல் தரிசித்துக் கொண்டிருக்கிற அந்த சேராபீன்கள் என்ன செய்கிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், அதை நாம் சிந்திக்கணும், அதை நாம் யோசிக்கணும், அதை நம்முடைய இருதயத்தில் நிறுத்தணும். தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். Almighty God sitting on the throne. ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில். அவருக்கு மேலாக சேராபீன்கள், அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 செட்டுகள். அந்த செட்டுகளால் என்ன செய்கிறார்கள் என்ற கவனித்து பார்த்தீர்கள் சொன்னால், 2 செட்டுகளால் என்ன செய்யறாங்க, தங்கள் முகத்தை மூடுறார்கள். When I was thinking about that, இதைத்தான் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. கவனிங்க, 6 செட்டுகள் இருந்திருக்கு ஒவ்வொரு சேராபீன்க்கும். முதல் சொல்லப்பட்டது அந்த சேராபீன்கள் முதல் 2 செட்டுகளாலே என்ன செய்கிறார்களாம், தங்கள் முகத்தை மூடிக்கொள்கிறார்கள். Why? ஏன் முகத்தை மூடுறார்கள்? ஏனென்றால் மகா வல்லமுள்ள தேவனுடைய பரிசுத்தத்தை அவர்களால் கூட பார்க்க முடியல. கேன் யூ இமேஜின் தட்? சேராபீன்கள், பாவமற்றவர்கள், பரிசுத்தமான சேராபீன்கள், தேவ சமூகத்தை நித்தமும் தரிசிக்கிற சேராபீன்களால் கூட தேவனை பார்க்க முடியாதபடி என்ன செய்யறாங்களாம், தங்கள் செட்டைகளாலே தங்கள் முகத்தினிசாக மூடிக்கொள்கிறார். தேவனை பார்க்க முடியல. காணும் என்ன? அவர் மகா பரிசுத்தமானவர். மிலவே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுடைய மனதில உங்களுடைய இதயத்தில் நீங்க நிறுத்த வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், உன்னையும் என்னையும் ஆட்கொண்ட தேவன், உன்னையும் என்னையும் அழைத்த தேவன், மகா பரிசுத்தமான தேவன். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு அவர் மகா பரிசுத்தமானவர். ஆகவேதான் சேராபின்களால் கூட அவரை பார்க்க முடியாதபடி தங்கள் செட்டைகளால் இருசிலாக தங்கள் முகத்தை மூடிக்கொண்ட. இப்படி நான் சிந்திக்கும் போது உடனே அந்த நினைவுகள் பழைய பாட்டுக்குள்ளே போக என்ன நடக்குது பாருங்க. மோசே ஆண்டவர் முச்சடியிலே இருந்து அழைக்கிறார் இல்லையா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முச்சடியிலே தேவன் அவனுக்கு தரிசனமானார். இப்பொழுது ஆண்டவர் முச்சடியில இருந்து மோசையோடு பேசுகிறார். அவர் என்ன, அவன் முதலாவது அந்த முச்சடியை பார்க்கிறான், அது எரிந்தும் வெந்து போகாமல் அவிந்து போகாமல் அப்படியே இருக்கிறது. இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. He was surprised totally. ஆகவே கிட்ட போறான், இந்த அற்புதம் என்ன சொல்லி, அங்கே தேவன் தான் எழுந்திருக்க என்பதை இன்னும் இன்னார் கண்டுகொள்ளவில்லை. ஆகவே இந்த முச்சடி எரிந்து ஜுவாலித்து எரிகிறது, ஆனாலும் அவிந்து போகாமல் வெந்து போகாமல் இருக்கிறது. இது என்ன அற்புதம், இதை கிட்டே போய் நான் பார்க்கட்டும் என்று சொல்லி அந்த முச்சடியை கிட்டே இவன் மெதுவாக அதை நோக்கி நடந்து வரும்பொழுதுதான் தேவன் அங்கு இருந்து அவனோடு பேசுகிறான். நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் ஒரு மிற்பதாக்களின் தேவனாக நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, ஒரு காலிருக்க பாதரட்சைகளை காலட்டும். இப்படி சொன்ன உடனே மோசே என்ன செய்ய தெரியுமா, உடனடியாக தன் முகத்தை மூடிட்டான். நீங்க வாய்ச்சுப்பா, தேவனை அவனால் பார்க்கறதுக்கு முடியாது. என்ன செஞ்சான், சத்தத்தை கேட்கிறான், உருவத்தை பார்க்கிறான், சத்தத்தை கேட்கிறான், தேவனுடைய குரல் வருகிறது அவனுக்கு. அப்ப அந்த முச்சடியிலே தேவன் எழுந்தளிக்கிறார், தேவனுடைய குரலை கேட்கிறாய், உடனே அவன் உடனே தன் முகத்தை ஒடிட்டான். கட்டத்தில் மலையிலே தேவனுடைய அவன் பேசின போது, கீழே இறங்கி வந்த போது அவன் முகமே பிரகாசிச்சு கொண்டிருந்தான். அப்படி என்றா அவன் எப்படி இருப்பான் என்பது ஒரு அளவுக்கு நான் இன்னொருத்தில் உங்களுக்கு தெரியும். எளியா தீக்கட்டு அவர் ஓரேபின்கின்ற பர்வதம் மட்டும் 40 நடந்து போய் அங்க ஒரு கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கிறார் அமர்ந்தரு. இப்ப ஆண்டவர் சொல்றார், வெளியிலே வாப்பா, வெளியிலே வாரா. ஆண்டவர் மெல்லிய சத்தம், அந்த சத்தத்தை கேட்ட உடனே எலியா என்ன செய்ய தெரியுமா, உடனே முகத்தை மூடிட்டான். வீட்டை வாச்சுப்பார். ஏன், தேவனுடைய குரலை கேட்டு தேவனை பார்க்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. ஆகவே என்ன செஞ்சா, முகத்தை மூடிக்கொண்ட. எனக்கு அறிவானவர்களே, இங்கே நான் பார்க்கிற ஈவன் தேவ சமூகத்தை அவர்கள்லாம் மனிதர்கள் என்று வைத்துக்கொள்ளும், ஆனா இவர்களோ சேராபின், தேவ சமூகத்திலே இருக்கிறவர்கள், தேவ சமூகத்தை நித்தமும் தரிசிக்கிறதுக்கு என்று தேவனாலே ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற சேராபின்கள் கூட தேவனை பார்க்க முடியாமல் தங்கள் முகத்தை எரிசையாக மோதிக்கொள்ள. காரணம் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் மகா பரிசுத்தமான, மகா பரிசுத்தமான. பரலோகத்திலே தேவ தூதர்களாலும் சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஹை லெவல் வேர்ட் என்னவென்றால், தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நானும் ஆண்டவரை தனிப்படை தனியே ஆராய்க்கும் போது அடிக்கடி இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்துறேன். அது எனக்கு சந்தோஷமா இருக்குது. சில நேரத்தில் நான் சொல்லுவேன், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே வார்த்தைகளுக்குள்ள உமால உண்மை என்னால அடக்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன வார்த்தை நான் சொல்ல உண்மை புகழுவேன், எப்படி பாடுவேன், இந்த சின்ன அறிவார் எப்படி புகழுவேன். ஆகவே நாம் தேவனை ஆராதிக்கத்தக்க ஒரு மிக வல்லமையான ஒரு உயர்ந்த ஒரு ஒரு வேர்டு ஒரு சொல் இருக்குமா இருந்தால் அது நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுற பார்த்துட்டு, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேரக்கூடாத ஒளியில வாசமா இருக்கிற நம்முடைய தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அது மட்டுமில்ல, அந்த 6 செட்டைகளை பாருங்க, முதல் 2 செட்டைகளாலும் முகத்தை மூடிட்டாங்க ஆண்டவரை பார்க்க முடியாமல், அடுத்த 2 செட்டைகளாலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கால்களை மூடிட்டாங்க. இது என்னத்தை காட்டுது, அவர்கள் கால்களை மூடினது தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்மைப்படுத்துறதுக்கு அடையாளமாக. அவர்கள் கால்களை மூடினது தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்மைப்படுத்துறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. மற்ற ரெண்டு சட்டைகளை என்ன செய்வார்கள்? பறக்கிறார். அது ஆறு சட்டைகளும் நினைச்சிருந்து ரெண்டு சட்டைகளால முகத்தை மூடுகிறார்கள், ரெண்டு சட்டைகளால கால்களை மூடுகிறார்கள், ரெண்டு சட்டைகளாலே பறக்கிறார்கள். பறந்து 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 முகத்தை மூடி கால்களை மூடி முகத்தை மூடி கால்களை மூடி பறந்து 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 தேவ சமூகத்தை என்ன செய்கிறார்கள்? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வெளிப்படுத்த விசேஷம் 4 8 பொழுது வாசிக்கட்டும். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓய்வில்லாமல் இரவும் பகலும் விதவுட் எனி ஸ்பேஸ் ஓய்வில்லாமல் என்ன செய்கிறார்கள்? சொல்லிட்டே இருக்க. அப்ப தேவனை பார்க்கிறதுக்கு இந்த சேராபங்களுக்கு கூட முடியல, தேவ மனிதர்களுக்கு முடியல. ஆனால் பாவியான மனுஷன் சொல்றான், ஆண்டவர் இருக்கிறாரா காட்டு நம்புறன்றான். ஆண்டவர் இருக்கிறாரா, இறைவன் இருக்கிறாரா, இயேசு இருக்கிறாரா காட்டு நம்புறன்றான். இந்த சிலருக்கு ஆண்டவரை பார்த்தா தான் நம்புவேன்றான். நாம் ஒருவரும் அவரை பார்த்து நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? நாம் பார்க்க வேண்டிய பார்க்கிற ஒன்றை நம்ப வேண்டியது என்ன? ஒன்றை நாம் பார்க்கும் போது அதை நாம் நம்ப வேண்டியது என்ன? அவர்தான் எபிரேயர் 11:1 சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுபவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். விசுவாசம் என்பது நம்பப்படுபவர்களின் உறுதி, காணப்படாதவர்கள் மேல இருக்கிற நிச்சயம், கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. அதுக்கு பேர் தான் கடவுளை கண்டு ஒருவன் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காணாத இறைவன் மேல ஒருவன் வைக்கிற நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். ரெண்டு பேர் அந்த மூன்று பேர் நாமத்தில் எங்கே கூடியிருக்கார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டார், பொய்யுறையாத தேவன், வாக்கு மாறாத தேவன். ஆகவே இன்றைக்கு இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாம் கூடி வந்திருக்கபடியால் வாக்கு மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், சொல்பவராத ஆண்டவர் நம் மத்தியிலே ஆவியாய் அனந்த சொருபியாய் நம்மத்திலே உலாவுகிறார், எழுந்தறியிருக்கிறார் என்று சத்தியத்தின்படியே நான் உங்களை சொல்கிறேன். இந்த இறைவனுடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. எனக்கு அறிமானவர்களே, ஆண்டவர் இயேசுடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை என்பதை நாம் மனதிலே நாம் நிறுத்திக் கொள்வது நல்லது. இப்ப என்ன கவனிங்க, 6 செட்டுகளால் அவ்வாறு அவர்கள் தேவனுக்கு முன்பாக காட்சி அளிக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வசனம் இந்த 6 முதலாம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே தான் ஏசாயா இந்த தரிசனத்தை கண்டிருக்கிறார். அப்ப இந்த உசியா ராஜா என்றால் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து கொஞ்சம் கவனித்தால்தான் இதன் தாற்பயத்தை நாம் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளலாம். ஆகவே நீங்கள் என்ன கூட இந்த 2 26 அதிகாரத்தை சீக்கிரம் இருக்க பாருங்க, நாம செய்திக்குள்ள போட்டு சீக்கிரம். 2 அதிகாரத்தை எல்லாரும் கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 அதிகாரம் 16 வசனத்தை படிங்க. 16 வசனம், 26:16.
அவன் பலப்பட்ட போது தனக்கு
கேடுண்டாக மட்டும் எப்பொழுது அவன் பலப்பட்ட போது, அதுக்கு முதல் போய் நீங்க வீட்டை வாசி பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு செஞ்சிருக்கிற நன்மைகளையும் அவனுடைய வாழ்வில் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க ஆசீர்வாதங்களையும் அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் ஒரு காரியத்தை படிங்க.
அவனுடைய மனம் மேட்டுமையாகி தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து ஆதாரணையாக அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் புறவே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய
தேவனுக்கு ஆலயத்தில் நின்று தூபம் காட்டுகிற அந்த ஊழியம் பரிசுத்தமான ஆசாரியருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீ ராஜாவாக இருந்தாலும் இந்த வேலையை நீ செய்யக்கூடாது. அதே ஸ்டூபிட், இட்ஸ் எ ஸ்டூபிட் திங் என்று சொன்னான். ஆனா அவன் கேட்கல். ஏன்னா அவன் என்ன செஞ்சான், நான் ராஜா, ஏனென்றால் அவன் பலப்பட்ட போது, எல்லாம் அவனுக்கு அனுகூலமாக வந்த போது, அவன் பலப்பட்ட போது அவருடைய இருதயம் தேவனுக்கு விரோதமாக மேட்டிமையாக இருப்பார். வாழ்க்கையில நெருக்கங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் பாடுகளும் இருக்கும் போது கண்ணீர் விட்டு கத்தாவே நான் தூசி, நான் பாவி, நான் தூள் மண்கெல்லாம் சொல்வோம். ஆனால் வாழ்க்கையில நன்மைகளை கத்தர் கட்டளையிட்டு காரியங்கள் அனுகூலமாகி கொஞ்சம் மிதந்து ஒரு நிலைமைக்கு வந்த பிற்பாடு சில மனிதர்களுடைய இருதயங்கள் மாறுகிறதையும் மாறாக மேட்டுமையாகிறதையும் இன்னும் சொல்ல போனால் தேவனுக்கு விரோதமாக மாறுறதையும் இந்த நாட்களிலே நாம் வாழ்கிற நாட்களில் நமக்கு கண்கள் காணுகிறது, காதுகளும் கேட்கத்தான் செய்கிறது. இந்த உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உசியாண்ட அர்த்தம் என்ன? ஹலோ, உசியாண்ட அர்த்தம் என்ன? மன மீட்டிமை என்பதாகும். தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து எதிரிகளை எல்லாம் தோற்கடித்து அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து அவனுடைய ராஜ்யத்தை பலப்படுத்தி அவனை நன்மையால திருப்தியாக்கின போது, அவன் பலப்பட்ட போதோ அவனுடைய இருதயம் வேட்டுமையாகி தேவனுக்கு விரோதமாக எழும்பி ஆலயத்தில் பிரவேசித்து ஆசாரியர்கள் மட்டும் செய்கிற பணியை தானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி போய் நின்று தூபத்தை எடுக்கிறான். என்னத்துக்கு தூபம் காட்டுறதுக்கு? எடுக்கும் போது ஆசாரியர்கள் போய் தடை செஞ்ச போதும் அவன் இல்லை என்று அந்த இடத்துல நின்று அவன் வாக்குவாதப்பட்டுக் கொண்டு இருக்கும் போது தேவனுடைய கரம் வழிபடுறது. அதை வீட்டை போய் வாசித்து பாருங்க. அப்படி என்ன நடக்கிறது? அவன் வாக்குவாதப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அவருடைய நெற்றியிலே குஷ்டரோகம் காணப்படுது. ஓஹோ, மனமேட்டிமைக்கு அவர் பெற்றுக்கொண்ட பரிசு குஷ்டரோகம் தானோ? தேவனுக்கு விரோதமாக அவருடைய இருதயம் மேட்டுமையாகி தேவனுக்கு முன்பாக தூபம் காட்ட நின்ற போதும் ஆசாரிகள் தடை செய்த போதும் அதை அசத்தவன் பிகாஸ் ஐ ஆம் தி கிங், ஹூ ஆர் யூ? நான் இந்த தேசத்தின் ராஜாவாக இருக்கிறேன், அனைத்து அதிகாரங்களும் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஆசாரியர்களே, நீங்கள் யாரு என்னை தடை செய்யறதுக்கு? விடு, நான் ஆண்டவருக்கு தூபம் காட்டுகிறேன் என்று சொல்லி அவனுடைய அவன் மனம் மேட்டுமை ஆன போதோ தேவனுடைய நீதி, தேவனுடைய கரம் வெளிப்பட்டது. என்ன? அவருடைய நெட்டியிலே குஷ்டரோகம். முடிவு என்ன தெரியுமா? கடைசியாக அவர் சாகும் வரைக்கும் ஒரு தனி அறையில அடைக்கப்பட்டிருக்க. நல்லா இருந்திய இருந்து ராஜ்யத்தை ஆண்டு தந்த ராஜ்யத்தை ஆண்டு போக வேண்டியதாரு. மனம் மேட்டுமையாகி வீட்டில ஒரு ரூம்ல ஒரு அறையில் அவன் அடைக்கப்பட்டு மறித்தான். உசியா என்றால் மன மீட்டிமை என்று அர்த்தம். என்ன கவனிங்க, நமக்குள்ளே இருக்கிற உசியாக்கள் மடியும் வரைக்கும் நாம் தேவனை தரிசிக்க முடியாது, தேவ தரிசனங்களை காணவும் முடியாது. ஐ டெல் இட் அகைன், நமக்குள்ளே இருக்கிற உசியாக்கள் மடியும் வரைக்கும் தேவனை பார்க்கவும் முடியாது, தேவனுடைய தரிசனங்களை காணவும் முடியாது. உசியாண்ட அர்த்தம் என்ன? மனமேட்டிமை. தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே மனமேட்டிமை இருக்கும் வரைக்கும் தேவ தரிசனங்களை நாம் காண முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. ஓகே, நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், தட் இஸ் நோ ப்ராப்ளம். ஆண்டவருக்கு அது முக்கியம் அல்ல, அது முக்கியம் அல்ல. பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கு, எனக்கு தெரியாத வேதமா, நான் செய்யாத முடியுமா? அது அல்ல தேவனுடைய. நமக்குள்ளே மனமேட்டிமை இருக்குமாக இருந்தால் ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியாது, தேவ தரிசனங்களை காண முடியாது. உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்திலே ஏசாயா உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருந்த தேவனை தரிசித்தான். அவன் தரிசித்த போதோ, ஆண்டவரை தரிசித்த போதோ, ஐயோ நான் அதமானேன் என்று அவன் அவன குரல் எழுப்பினதை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும். என கருமானவர்களே, நமக்குள்ளே இருக்கிற மனமேட்டிகள் அகலவே ஆண்டவர் அருவருக்கிற காரியம். அவன் அப்ப சொன்ன, ஆண்டவர் நம்மத்திலே இருக்கிறான், ஆண்டவர் இயேசு நம்மத்தில் இருக்கிற அந்த சத்தியத்தை முடி நான் சொல்றேன், எனக்கு தெரியும், நான் என்ன சொல்றேன், எனக்கு நல்லா தெரியும், எனக்கு தெரியும். ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார், ஆண்டவர் நம்மத்தில் இருக்க, ஆண்டவர் இயேசு நம்மத்தில் இருக்க, ஆண்டவர் என்ன செய்யறார்? நம்மத்தில் இருந்து நம்முடைய இருதயங்களை, நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். நாம் என்ன நினைவோடு இருக்கிறோம், எப்படிப்பட்ட நினைவோடு வாழுகிறோம், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் என்ன, நம்முடைய மனதின் நோக்கங்கள் என்ன, நாம் எண்ணத்தை நிறைவேற்ற வாழுகிறோம், எண்ணத்தை செய்ய நாம் துடிக்கிறோம், எவைகளை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறோம் என்பதை அணு அணுவாக அங்குலம் அங்குலமாக ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நம் மத்தியில் எழுந்தளி இருக்கிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. God is holy. நமக்குள்ளே மனமட்டுமைகள் இருக்கும் போது பரிசுத்தமான தேவனை தரிசிக்க முடியாது, பரிசுத்தமான தேவனுடைய தரிசனங்களை அறிய முடியாது, ஆண்டவருடைய வழிகளை நாம் அறிய முடியாது. ஆகவே எனக்குள்ளே உனக்குள்ளே இருக்கிற மனமட்டுமைகள் மறிக்கணும். In other words, நான் என் மனமட்டுமைக்கு மறிக்கணும். எனக்குள்ள இருக்கிற உசியாக்கள் சாக, அப்பொழுதுதான் நான் தேவனை தரிசிக்க முடியும். சித்தைகளாலும் ஓடி அவ்வளவு பரிசுத்தமானது மனம் மட்டி மூலம் மனுஷன் எப்படி அவரை தரிசிக்க முடியும்? நீங்களே நிதானித்து பாருங்க. ஹோலினஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பைபிள் சேஸ் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளும். பரிசுத்தம் என்பது தேவ பிள்ளைக்குடைய அலங்காரம். மறந்துறாரு, நாம கழுத்துல போடலாம், மூக்குல போடலாம், காதுல போடலாம், கையில போடலாம், காதுல போடலாம், அந்த உடுப்பு போடலாம், இந்த உடுப்பு போடலாம், அதெல்லாம் ஆண்டவர் பிரியமா இருக்கிறது அல்ல. அது நம்ம பிரியப்படுத்துறதுக்கு நாம போட்டுக்கொள்றோம். டூ இட் இஃப் யூ வாண்ட், தட்ஸ் நோ ப்ராப்ளம், இட் இஸ் அப் டு யூ. ஆனா பரிசுத்தமானது ஆலயத்தின் அலங்காரமா இருக்கு. அப்ப சபையில அலங்காரம் என்னங்க? பீப்புள் லிசன் டு மீ வாட் ஐ அம் சேயிங். சபையில அலங்காரம் என்ன? வாட் இஸ் த பியூட்டி ஆஃப் தி சர்ச்? சபையின் அலங்காரம் என்ன? தேவனுடைய பார்வையில சபையின் அலங்காரம் என்ன? பரிசுத்தம். இந்த பரிசுத்த அலங்காரத்துடனே தான் நாம் என்ன சொல்லணுமா? கர்த்தரை தொழுது கொள்ளும். அது மட்டுமல்ல, சங்கீதம் சொல்லுகிறது, சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தமானது நித்திய நாளாக உம்முடைய வீட்டிலே அலங்காரமாக. அப்ப தேவன் எங்கே வந்து வாசம் பண்ணுறார்? சபையிலே. ஏன் சபையில வந்து வாசம் பண்ணுறார்? சபையிலதான் அவர் வாசம் பண்ணத்தக்க பரிசுத்தம் காணப்படும் பொழுதுதான் தேவன் வந்து சபையிலே அசைவாட முடியும். தேவனுடைய ஆவியானவர் சபையிலே அசைவாட முடியும். நான் பரிசுத்தமாக இருந்தா தான் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். நீ பரிசுத்தமாக இருந்தா தான் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். நீ பரிசுத்தமாக இருந்தா தான் பரிசுத்த ஆவியானவருடைய வழக்கில நீ அறிய முடியும். நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தா தான் பரிசுத்த தேவனுடைய தரிசனங்களை அறிய முடியும், பரிசுத்த தேவனுடைய வழி முடியும். அல்லது போனால் என்னதான் இருந்தாலும், என்னதான் குத்தாடினாலும் தேவனுடைய வழிகளை முடியாது, 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 அறியவே முடியாது என்று நான் சத்தியத்தினுடைய கர்த்தரின் முன்பாக நான் உங்களுக்கு சொல்றேன். ஆயிரம் வழிபாடுகள் வரலாம், பற்பல வரங்களுக்கு I don't know about that, but I speak the truth. பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. பாவ உலகத்தில் வாழுகிற பரிசுத்த தேவ பிள்ளைகளே, லிசன் டு மீ வாட் ஐ அம் சேயிங். எங்கு பார்த்தாலும் பாவம் தலைபுரித்தாடுது. காணிவேல் வந்ததும் வந்தது. காணிவேல் எங்கு பார்த்தாலும் காணிவேல் என்கின்ற ஒரு டொப்பிக்கை வச்சு அதுக்கு ஒரு தலையத்தை கொடு, பாவத்துக்கு ஒரு தலையங்கத்தை கொடுத்து அதற்கு கீழே இருக்கிற அலங்கோலங்களும் அந்தரங்கங்களும் அசுத்தங்களும் ஆவாசங்களும் அவலட்சங்களும் ஐயகோ விவரிக்க முடியாது. நீங்களும் அதுல பலியாகிடக்கூடாது. நீங்களும் நானும் அதுல பலியாகிடாதபடி பரிசுத்த தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜாதியாய் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நீயும் நானும் இந்த பாவ நிறைந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உன்னை என்னை பிரித்தெடுத்து சபை என்கின்ற ஒரு ஐக்கியத்துக்குள்ளே உன்னை மேலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார், நாட்டியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய ஜனமே, உனக்கு அலங்காரமாக இருக்கிற அந்த பரிசுத்தத்தினை இழந்து போனால் நீ நடமாடுகிற ஒரு நடை பிணம் என்று உண்மையுடைய சொல்ல. Why? ஏன் நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பரிசுத்தமா. Our God is holy. How I can explain or express? I don't know what. But our God is holy. பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண். நம்மேல அவர் இவ்வளவு கிருவியாக இருக்கிறதுக்காக அதுக்கான ஆண்டவர் சோதனம் அல்ல. நம்முடைய வாழ்வு நமக்கு வலிச்சு. உன்னோட மனசாட்சிக்கு தெரியும் உன் வாழ்க்கை எப்படி இருக்கு. உள்ளும் புறமும் நீ எப்படி இருக்கான்னு ஒரு மனசாட்சிக்கு தெரியும். உள்ள ஒரு வாழ்வு, வழி ஒரு வாழ்வு. காட் நோஸ் எவ்ரிதிங். அன்றைய பரிசேயரும் இதேபடிதான் வாழ்ந்தார். உள்ளொன்று வெளியொன்று. அந்த வாழ்க்கைக்கு தான் தேவன் கொடுத்த பெயர் மாய்மாலம். இல்லாததை இருக்கிறது போல காட்டிக்கொள்றது மாய்மாலம். இருக்கிறதை இல்லாதது போல காட்டிக்கொள்றது மாய்மாலம். இந்த மாய்மால திரைகளை தான் ஆண்டவர் இயேசு அவருடைய முக மூடிகளை கிழித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, நாம் வாழுகிற உலகம் பரிசுத்தமான உலகம் அல்ல. இனிமே நான் வாழப்போற ராஜ்யம் தான் பரிசுத்தமானது. அவை இந்த பாவ உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய பரிசுத்த ராஜ்யத்திலே, தேவனுடைய பரிசுத்த பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். ஏனென்றால் நம்முடைய தேவன் மகா பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தமானவர். அசுத்தமானது ஒன்றும், தீட்டுள்ளது ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது இல்லை. உனக்கு சொல்றேன், என்ன விலை கொடுத்தும் ஒரு பரிசுத்தத்தை காத்து. டோன்ட் லூஸ் இட். சபைக்கு சொல்லுகிறேன், கட்டட ஊழியக்காரனாகிய நான், லிசன் டு மீ ப்ளீஸ், என்னத்தை நீ பே பண்ணியும், என்னத்தை கிரயமாக கொடுத்தாலும் உன் பரிசுத்த வாழ்க்கையை காத்துக் கொள்ளப்பா. உடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள். ஏனென்றால் நீ ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த தேவன், உன்னை அழைத்த தேவன் பரிசுத்த தேவன், நீ போக போற இடம் பரிசுத்த ராஜ்யம். அசுத்தமுள்ளது ஒன்றும், தீட்டுள்ளது ஒன்றும் அங்கே பிரவேசிப்பதில்லை. பாவத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. நாம் ஆராதிக்க தேவன் மகா பரிசுத்தர். ஆகவே ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும், பாவம் என்ன வடிவத்தில் வந்தாலும், அவைகளை எதிர்த்து நின்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற பலத்திலே அவைகளை மேற்கொண்டு தேவனுக்கு சாட்சியாய், அவருக்கு மகிமையாய், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகத்தான் உன்னை தெரிந்து கொண்டார், உன்னை தெரிந்து கொண்டார், சபை என்கின்ற ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். சபையண்டா என்னங்க, பிரித்தெடுக்கப்பட்டவருடைய கூட்டம் என்பது பொருள். எங்கிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது? பாவ உலகத்தில் இருந்து. பாவ உலகத்தில் இருந்து பரிசுத்தமாக வாழ தேவனாலே, தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்துக்கு பெயர் எக்லேசியா, சபை, சர்ச். அது கிறிஸ்துவின் சரீரம் என்று பெயர் பெறுகிறது. அது கிறிஸ்துவின் மனவாட்டி என்று பெயர் பெறுகிறது. இந்த பரிசுத்த ஐக்கியத்துக்காகத்தான், இந்த பரிசுத்த மனவாட்டிக்காகத்தான் ஆண்டவர் இயேசு திரும்பம் இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்பதை நான் சொல்லாமல் உங்களுக்கு புரியுமே. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை மறந்துடா. ஒரு காலத்தில் நாம் பாவம் செய்தோம், பாவத்தில் பிறந்தோம், பாவத்தில் வாழ்ந்தோம், பாவத்தில் ஜீவித்தோம். அப்படி நாம் வாழ்ந்த போதும் தேவ இரக்கம் பெற்று ஆண்டவரால் அழைக்கப்பட்டு, வேதம் சொல்றது பரிசுத்த அழைப்பினாலே அவர் நம்மை அழைத்தார். பரிசுத்த அழைப்பினாலே அழைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய சாபங்களை நீக்கி, நம்மை பரிசுத்தப்படுத்தி, நமக்குள்ள பரிசுத்தாவியை வைத்து, சபை என்கின்ற ஐக்கியத்தில் சேர்த்து, சத்தியத்தை நமக்கு கட்டுக் கொடுத்து, நம்மை நடத்துகிற தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்வோமாக இருந்தார், பரிசுத்த குலைச்சல் ஆவோமாக இருந்தார், வரும் தண்டனைக்கு எப்படி நாம் தப்பித்துக் கொள்ள முடியும்? எல்லோருக்குமே ஒரு அந்தரம், அந்தரங்கம் வெளியரங்கம் வேண்டிய இருக்குதா சார்? உன்னுடைய அந்தரங்கம் உனக்கு தெரியும், அதுக்கு பேர் தான் அந்த அந்தரங்கம். என்ன மற்றவருக்கு தெரியாமல் எனக்கும் மாத்திரம் தெரிந்திருக்கிறது அந்தரங்கம். எல்லாருக்கும் அது ஒவ்வொரு எல்லாருக்கும் ஒரு பிரைவசி இருக்கு. ஆனா ஒரு காரியம் தெரியும், மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்று சொன்னவர். பேசுற நானாக இருக்கலாம், கேட்கிற நீயாக இருக்கலாம், நம் எல்லோருடைய அந்தரங்கத்தை குறித்தும் ஆண்டவர் ஒரு நாளைக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தான் போற. பிகாஸ் அவர் காட் இஸ் அருமையான தேவ ஜனமே, இந்த உலகத்தின் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், இந்த உலகத்தின் பாவங்களுக்குள்ளே சிக்கிவிடாமல், இந்த உலகத்தின் இச்சைகளுக்குள்ளே விழுப்புண்டு போகாமல், உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளக்கூடிய தலையாகிய பொறுப்பு உன்னிடத்திலே இருக்கிறது. ஆகவேதான் நான் உனக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தை நித்தமும் தேடு. அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து மன்றாடு, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்திருக்கிறேன், இந்த உலகத்திலிருந்து என்னை தெரிந்து கொடுத்திருக்க தெரிந்திருத்திருக்கிறேன், பாவம் இல்லாமல் வாழ, பரிசுத்தமாக ஜீவிக்க, உம்மோடு வாழ, உம்மை தரிசிக்க, இன்றைக்கு நான் பாடது போல என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. ஆகவே இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் இருந்து தயவு செய்து என்னை பாதுகாருங்க ஆண்டவரே, எனக்கு பலந்தாருங்க, தீமைக்கு விளக்கு என்னை காத்து. Pray every day. You can fill with the power of the Holy Spirit. Then you can be a witness of Christ, of Jesus. உலகத்தோடு ஒத்து போக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கவும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, அதில் இருந்து நம்மை வேறுபட்டு. ஆகவே தான் இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பார் அருமை விசுவாசி. இன்னைக்கு நீ இருக்கிற நிலைமை என்ன கொஞ்சம் சிந்திச்சுப்பா. பாவ வாழ்க்கையில் உளர்றாயோ, பரிசுத்த குலைச்சலோடு ஒரு நாட்களை நகர்த்துகிறாயோ, உன்னோட மனசாட்சி உன்னோட போராடு, நீ செய்யறது தப்பு, இசைகிறது பாவம், இசைகிற காரியம் தேவனுக்கு விரோதமானது என்று உனக்குள்ளே இருக்கிற மனசாட்சி உன்னோடு போராடு. ஆனால் 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 அதை மீறி எவ்வளவு காலத்துக்கு தேவன் நம்மிடத்தில் பொறுமையாக இருப்பார், இன்னும் எவ்வளவு காலத்துக்கு கத்தாவே நீர் எங்கள் மேலே பொறுமையாக இருக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பரிசுத்தமான. ஆகவேதான் நாமும் இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டோம். அது ஆறாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனத்தை.
அப்பொழுது நான் ஐயோ அதமானேன்,
ஐயோ நான் அதமானேன்,
நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன்.
இப்பதான் போயிட்டுக்குவார்.
சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவாய் என் கண்கள் கண்டதே என்றேன்.
கண்கள் கண்டதே, கர்த்தாவே என் கண்கள் உம்மை கண்டதே. என்ன சொல்றார் தீர்க்கதரிசி? தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஐயோ நான் அதமானேன், ஏன் நான் அதமானேன், ஏன் நான் சாகிறேன், ஏன் நான் செத்து போகிறேன், ஏன் நான் அதமாகிறேன், ஏன் நான் அதமாகிறேன் என்றால் காரணம் நான் அசுத்த உதடு உள்ளவன். என்ன கவனிங்க, இந்த உதடுகளால் தான் தீக்க முறைத்திருக்கிறார் தீர்க்கதரிசி, தீக்க முறைத்திருக்கிறார். ஆனா அவன் தேவனை தரிசித்த போதுதான் தன் நிலையை அவன் உணர்ந்து கொள்றான். அப்பதான் சொல்றான், ஐயோ நான் அதமானேன், ஏனென்றால் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். மட்டுமல்ல, நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன். ரெண்டு காரியம் சொல்றேன், ஒன்று நான் அசுத்த உதடுள்ளவன், அதே நேரத்தில் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். இவனை கவனிங்க, இவனை கவனிங்க. இந்த உண்மை நிலையை தீர்க்கதரிசி ஒத்துக்கொண்டு அதற்காக மனம் வருந்தி அதை அறிக்கை செய்த போதோ தேவர சமுத்திரம் ஒன்று பறந்துவாரா, ஒரு ஏஞ்சல் வருது. அவன் பலிபிடத்தில் இருந்து அந்த கொரட கடல் அவன் உதடுகளில் வைத்தார். எங்க கொண்டு வைத்தாரு? உதடுகள். ஆனா அந்த பலிபிடத்தில் இருந்து அந்த குரலை கொண்டு அந்த தேவதூதன் வைக்கிறதுக்கு முதல் என்ன நடந்திருக்கிறது? தீர்க்கதரிசி தன் நிலைமை அவன் ஒத்துக்கொண்டான். ஆண்டவரு, நான் அசுத்த உதடு உள்ள, நான் ஊழியக்காரன் தான், நான் ஊழியம் செய்யறவன் தான், நான் ஊழியக்காரன் தான், உண்மை அறிந்திருக்கிறேன். ஆனால் 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 நான் அசுத்த உதடு ஆண்டவர் ஒத்துக்கொண்டான். மட்டுமல்ல தன் பாவத்தை அறிக்கை செய்யறான். ஆண்டவரே, நான் அசுத்த உதடு உள்ள, மனம் மறந்துகிறான். அப்பொழுது ஒரு தூத பறந்து வந்து அந்த குரடு பரிபுடத்தை கொண்டு வந்த அந்த கோடை அவருடைய உதடுகளை வைக்கிறார். எனக்கு அருமானவர்களே, பரிசுத்த வாழ்வுக்கு, ஹலோ, பரிசுத்த வாழ்வுக்கு நம்முடைய வாய், நம்முடைய உதடுகள், அல்லது நாக்கு மிக 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 முக்கியம். நன்றாய் ஜபம் பண்ணுவார், நன்றாய் பாட்டு பாடுவார், நன்றாய் ஊழியம் செய்வார். They are talented people. But they are killing themselves by their tongue. அனுபவம் மிக்கவர்கள், அறிவு படைத்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், ஆனால் தங்கள் நாவாலே தகவலை கெடுத்துக் கொள்வார். கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருடங்களுக்கு முதல் நான் ஜெபம் பண்ணி முடித்து அந்த முடிச்சு மறுக்கு வந்தபோது என்னோட நண்பர்கள் அங்க இருந்தார். அவரோட இருந்து நான் பேசுவேன். நமக்கு நண்பர்கள் என்றா குஷி தானே, ஃப்ரெண்ட்ஸ். ஜெபம் பண்ணிட்டு வந்து நான் அந்த ஃப்ரெண்ட்ஸோட காய்ச்சிட்டு இருக்கிறேன். அப்ப கதையோட கதையாக கதையோட கதையாக பல காரியங்கள் கலக்குது கலக்குது. அப்ப நானும் சேர்த்து காய்ச்சிட்டே இருக்கு. நடந்த உண்மை சோப்பு எந்த வாழும், அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்க ஃபர்ஸ்ட் டைமாக ஆண்டவரோட பேசின டைம் நம்புறேன். சரியா? அப்ப நான் அவங்க கூட பேசிட்டே இருக்கிறேன், கதைச்சிட்டே இருக்கிறேன், கதைச்சிட்டே இருக்கிறேன், பேசி சிரிச்சு சிரிச்சு நல்லா ஹாசியமா போய்கொண்டிருக்கு. திடீர்னு பார்த்தா எனக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் இருக்கு. அவர் என்னன்னா, என்னன்னா, நீ இவ்வளவு நேரமாக ஜெபித்து இவ்வளவு நேரம் செய்த ஜபத்தை ஒரு சில நிமிஷங்கள்ல அந்த பிரசனத்தை அந்த அபிஷேகத்தை ஏன் இழக்க? இது சத்த மொழியில வராது, ஆனா உள்ள நாம உணர்ந்தோம். இத நான் உணர்ந்த போது பிற்பாடு சிரித்தேன், அவர் இருந்தேன் அப்படி எழுதி போட்டேன். ஏன் நான் அதை சொல்றேன்? மனுஷன கணக்கருந்து நாம ஜெபம் பண்ணுவோம், நன்றாக ஆண்டவரை ஆராதிப்போம், ஆனா ஒரு சில நிமிஷங்கள்ல நம்முடைய வாயால எல்லாத்தையும் லூஸ் பண்ணும். வாய் சரியில்லை, சண்டை. அத நான் சொல்றது, அபிஷேகம் போச்சுது, ஆவியானவரும் போச்சுது, எல்லாம் போச்சு, அம்மோன்னு போச்சு, தோத்திரம். மனுஷன கணக்கா இருந்து ஏகப்பா தோத்திரம் தோத்திரம், ஆண்டவரே உங்களுடைய ஆவியான டரப்பு 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 டரப்பு, சாரி தோத்திரம் வந்தாச்சு. ஆனா ஒரு மனுஷன கணக்காக இருந்து ஜபித்து ஒரு சில நிமிஷங்கள்ல புருஷன் எல்லாத்தையும் ஏந்தியுமா? இந்த வாயால, இந்த நான் சொல்றேன் கேளுங்க, நாவால வாயால கெட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா? தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல, ஏன் தெரியுமா? நம்ம வாய் சரி, நம்முடைய வாயை நாம் காத்துக்கொள்ளுவோமாக இருந்தால் அநேக பிரச்சனைகள் சபையிலும் இருக்காது, குடும்பத்திலும் இருக்க. நீங்க ஒத்துக்கொள்றீங்களோ இல்லையோ, பட் ஐ சே சம்திங். வாய் அதை எத்தனை வருஷம், 10 வருஷம். எனக்கு தெரியாத வேதம் பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க, நான் இதை கரைஞ்சு கொடுத்தியா தாத்திரம், எனக்கு தெரியாத எந்த நீங்க பேச போறீங்க சொல்லுங்க, நான் கேட்க எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத நான் சொல்ல போறேன். அதாவது அபிஷேகம் பெற்றவர்கள், தேவ ஆவியம் பெற்றவர்கள், ஆனாலும் வாய் சரி. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, வீட்டிலிருந்து வலிக்கிறதுக்கு முதல் என்னென்ன காய்ச்சிட்டு வந்த காலம தெளி போல என்னென்ன, ஐயோ பாச யாரு உங்களுக்கு சொன்ன, எங்க போறோம், ஆண்டோடத்தில் போறோம், எங்க போறோம், ஆலயத்துக்கு போறோம், எங்க போறோம், ஆராதிக்க போறோம். ஆனால் ஆனால் அதுக்கு முதல் நாம கதைச்சு வந்த கதையில் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கே ஒரு ஆயுதத்தை போய் தரையும் கண்டதையெல்லாம் கதைச்சிட்டு வந்து ஒருவேளை உனக்கு ராகம் இருக்கும், தாளம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா தேவோட பிரசுரம் இருக்காது. ஆகாயத்தில் சிலபம் பண்ற போல இருக்கும் தோத்திரம். ஏங்க இது எல்லாமே எவ்வளவு காலத்துக்கு நாம் நேடிக்கிறோம். தேவனை அவன் தரிசித்த போது தீக்கிரசில வாழ்ந்து கொண்ட வார்த்தை, ஐயோ நான் அதமானேன், ஏனென்றால் ஆண்டவரே இந்த வாய் சரியில்லை, நான் அசுத்த உதவிகள் உள்ளவன், தீக்கதரிசி ஒத்துக்கொண்டு நாமும் ஒத்துக்கொள்றோம் இல்லையே, நாம் கதைக்கிற கதைகள் சரியில்லை, வீட்டில் நாம பேசுற பேச்சுகள் சரியில்லை, பிள்ளைகளை பார்த்து நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் சரியில்லை, சக விசுவாசிகளோடு பார்த்து கதைக்கிற கதைகள் காரியங்கள் சரியில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்றோம் இல்லையே, ஒத்துக்கொண்டதானே திருந்த முடியும். தீக்கதரிசி அவன் சொல்ல, ஆண்டவரே நான் அசுத்த உதடு உள்ளவன், ஏன்னா அவன் தேவனை தரிசிக்கிறான். தேவனை பார்க்க 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 பார்க்கத்தான் நமக்குள்ள இன்னும் தூய்மை அதிகரிக்கிறது. ஏனென்றால் அவர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் அவரை பார்க்க பார்க்க பார்க்க, அவரை தரிசிக்க தரிசிக்க, அவர் சமூகத்திலே காத்திருக்க 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 காத்திருக்க, நானும் அவரை போல தூய்மையாகலாம், தூய்மையாக முடியும். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர், ஐ ஆம் ஹோலி அண்ட் ஐ வில் மேக் யூ ஹோலி. நான் பரிசுத்தர் மட்டுமல்ல, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஆகவே நீங்களும் நானும் நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ளவே முடியாது, ஆனால் தேவ கரங்களிலே நம்மை நாம் அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே காத்திருந்து நம்முடைய குறைகளை உணர்ந்து அவைகளை வருந்தி அவைகளை அறிக்கைப்படி தேவனிடத்தில் சகாயம் தேடுவோமாக இருந்தால் தேவன் நம்முடைய பலவீனத்திலே பலம் தந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தவான்களாக மட்டுமல்ல பராக்கிரமசாலிகளாக தன்னை யுத்தத்துக்கு சிறந்த குதிரைகளாக நாம் நிறுத்த தேவனால முடியாத என்ன. ஆனா நாம் ஒத்துக்கொள்றோம் இல்லை, நம்மளை எல்லாமே நாம் உணர்றோம் இல்லை. நாம் என்ன நினைக்க சில நேரத்தில் உங்களை சொல்ல சில நாம என்ன நினைக்க, நாம சுப்ப கோழியோன்னு நாம விட்ட ஆள் இல்லை. என்ன போல ஜபிக்கிறவ யாரு, என்ன போல துதிக்கிறவ யாரு, என்ன போல வேதம் தெரிஞ்சவ யாரு, என்ன போல ஆராதிக்கிறவ யாரு, இப்ப வழியில சொல்ல மாட்டேன். இதெல்லாம் உசியாக்கு நமக்கு உள்ளே வாழுது. பட் நாம என்ன நினைக்கிறோம், Nobody knows. மற்றவர்களுக்கு நம்ம தெரியும், இது பரிசுத்த பாவங்கள் செய்கிற பரிசுத்த பாவங்கள், நம்ம விட்ட ஆளு, நான் தான் சுப்பகோல், என்ன விட்ட என்ன போல ஒருத்தரும் ஜெபிக்கிறவங்க, என்ன போல நல்ல ஒருத்தர் அப்படியெல்லாம் நினைக்கிறது எப்படி. நான் உங்களுக்கு சொல்றேன், என்னை சேர்த்து போய் ஆண்டோட போய் சொல்ல, ஆண்டவரே மற்றவர்களும் பார்க்க நான் நல்லவன் இல்லப்பா சொல்லு ஆண்டோட. எலியா ஆண்டோட பார்த்து சொல்ல, ஆண்டவர் என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் இல்லப்பா. அதான் சொல்றது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், நல்ல மனம் இருக்கணும். ஹலோ, சொஸ்த மனம் உடலுக்கு ஆரோக்கியம். நான் நினைக்கிறேன், நான் ஒரு டாக்டர் இல்ல, நமக்குள்ள பல வருத்தங்களுக்கு காரணமும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தகாத எண்ணங்களும் பாவக்கிரியர்கள் தான். சொத்த மனம் உடலுக்கு ஜீவன், சுகத்தை தர ஆரோக்கியம். ஹலோ, நீயும் நானும் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய வாய். ஆவிதான் தாவி சொல்றாரு, என் வாய் மீறாதபடி நான் தீர். ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவனுக்கு, தேவனுக்கு நெருங்கி வாழ்றவன். ஆவி அவன் சொல்றான், என் வாய் மீறாதபடி நான் தீர்மானம் பண்ணுகிறேன். சோ நாம் எல்லாரும் இன்றைக்கு தீர்மானம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்குமாக இருந்தால், நம்முடைய வாய் மீறாதபடிக்கு தீர்மானம். I tell you people, பரிசுத்தம் என்கின்றது ஒரு தீர்மானமே. ஐயா, பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு தீர்மானமே. என் வாய் மீறாதபடி நான் எனக்காக இன்னொரு தீர்மானம் பண்ண முடியாது. ஐயா, எந்த வாய் மீறாதபடிக்கு இன்னொருவர் தீர்மானம் பண்ண முடியாது. நான் என் வாய் மீறாதபடி என் வாய்க்கு நான் சொல்லி காவல் பண்ணணும், நான் தீர்மானம் எடுக்கணும். ஆகவே பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு தீர்மானம் தான். இதே போலதான் தானியேலும் ராஜாவுடைய போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினானாம். அந்நிய தேசம்தான், அந்நிய கலாச்சாரம் தான், ராஜ போஜனம் தான், ஆனாலும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது. அது சாப்பாடாக இருந்தாலும், சினிமா படங்களாக இருந்தாலும், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்று தன் இருதயத்திலே தேவனுடைய மனுஷன் தீர்மானம் பண்ணினான். அந்த தீர்மானத்தை அவன் செயல்படுத்தினான். தேவன் அதற்கு பலன் கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம பாவம் செய்யக்கூடாது என்று தீர்மானம் எடுக்கிறேன். ஆனா வேறதுக்கெல்லாம் தீர்மானம் பண்ணுவோம். என்னெடுப்ப இனிமேல் இன்னாளுடைய வீட்டு பக்கம் எப்படி நான் செத்தாலும் போறதில்லை எடுக்கிறேன் தீர்மானம். நாம் யாரு? பரிசுத்தவான் தாத்தர். ஏ, உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர், அவர் எனக்கு என்ன சொன்னாரு, என்ன செஞ்சாரு, என்ன பற்றி காய்ச்சிருந்தா பரவாயில்ல, அப்படியெல்லாம் காய்ச்சி இப்படிலாம் எப்படி நானும் பொறுக்கிறது நீங்க சொல்லுவீங்க, ஆனா அப்படி இருந்து பார்த்தா தான் தெரியும். அப்படியெல்லாம் நாம தாளம் போடுவோம் இல்லையா? God knows everything. பரிசுத்த வாழ்வு என்கின்றது ஒரு தீர்மானம். But take a decision today. உன் வாயை, உன் நாவை காத்துக்கொள்ள இன்றைக்கு நீ தீர்மானம் எடுத்து உன்னுடைய பரிசுத்த வாழ்வை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். வாரோம், போறோம், தோத்தரிக்கிறோம். ஏசப்பா தோத்திரம் என்னாத்துமாவே கத்தரை தோத்தரி என்று நான் போயிருக்கிறேன். மாற்றமும் மனம் திரும்புவதும் இல்லாத ஒரு மனுஷன், தடமாடுகிற ஒரு பிணம், அந்த வாழ்வு நாட்டம் எடுத்து மடக்கும். தேவனுடைய வசனத்துக்கு வளைந்து கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஒருபோதும் முறிந்து போக மாட்டான். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். ஆகவே இன்றைக்கு உனக்கும் எனக்கும் தேவன் அனுப்புகிற வார்த்தை, நம்முடைய தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கு, கட்டளையாக இருக்கு. நாம் பாவ உலகத்தில் வாழ்றோம். ஆகவே அவ்வப்போது பாவத்துக்கு பங்காளிகளாக மாறிட்டு வந்து, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாட்டு பாடினார். ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுமென்றார். எப்படித்தான் அவர் கேட்காத? நான் சொன்னேன், எது மட்டும் தேவன் நமக்கு பொறுமையாக இருக்கு, எந்த அளவுக்கும் ஆண்டவன் உடத்துல பொறுமையா இருக்கு. ஆகவே உடைய பரிசுத்த ஜீவியத்துக்கு அடிப்படையாக முதலாவது உட வாயை நீ காத்துக்கோ. இயேசு இப்படியாக ஒரு கட்டத்தில் சொன்னார். என்ன சொன்னாரு? விரியம் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசு? எப்படி பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? ஆகவே ஒருவன் மனுஷனுடைய வார்த்தை, ஒரு மனுஷனுடைய வாழ்ந்து புறப்படுகிற வார்த்தைகள், சொல்லுகள் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை வெளிப்படுத்துகிறது. நீங்க பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? அப்ப நல்ல மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து நல்ல வார்த்தைகள் வரும், கெட்ட மனிதன் பொல்லாத மனுஷனுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரும். ஏனென்றால் அவருடைய இருதயம் உள்ளே என்ன செய்ய சரியா இல்லை. ஆவேதன் ஆண்டவர் சொன்னாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர் தான் சொன்னேன், தேவனை நாம் தரிசிக்க வேண்டுமாக இருந்தால் நாம் சுத்தமாக அனுப்பாரு, சுத்தமாக சுத்தமாக. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். நம்முடைய உள்ள எப்படி இருக்கு நீ அறிவாய், நீ அறிவாய். என் இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நான் அறிவேன். மற்றது தேவன் ஒருவர் மாத்திரம் தான் அறிய முடியும். பிசாசும் அறிய முடியாது. உன் பக்கத்தில் இருக்கும் அறியும், உன் பொண்டாடியும் அறிய முடியாது, புரிசல் பிள்ளை நோபடி கேன் நோஸ், ஒருவர் அறிய முடியாது. தேவன் ஒருவர் மாத்திரம் என்னை தவிர என் இருதயத்தை அறியக்கூடிய ஒரே ஒருவர் தேவன். இதை அறிந்த சங்கீதக்காரன் சொல்றாரு 36 சங்கீதத்தை நம்புறேன், கத்தாவே நீர் என்னை ஆராய்ந்தார்கள். சாதாரணமாக அறியல, ஆராய்ந்தார்கள். இங்க உட்கார்ந்துருக்கவங்க ஒவ்வொருவரும் பார்த்து நான் சொல்லுகிறேன், பணிவோடு உங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து அறிகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் மகா பரிசு. ஆகவே உன் இருதயத்திலே தீமையானவர்களை வச்சிருக்காது, உன் இருதயத்திலே தகாதவைகளை சுமக்காத, கசப்பு, பொறுப்பு, கோபம், பக்க வைராக்கியங்கள், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், சாத்தானின் சரக்குகள் அவை. How we can smell the presence of God and carry this kind of things in our heart, in our inner being. How we can fill with the Holy Spirit, the power of the Holy Spirit, when we have this kind of things in our heart. இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டு எப்படி தேவ ஆவியால் நிரப்பப்பட முடியும்? நான் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நான் தாக்கப்பட்டிருக்கலாம், நான் அலட்சியம் பண்ணப்பட்டிருக்கலாம், மற்றவர்களால் அசட்டை பண்ணி, தட் இஸ் நோ ப்ராப்ளம். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது என்பதே தேவனுக்கு முக்கியமானது. ஐயோ அவமானேன், ஏனென்றால் நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். சிஸ்டர் பிரதர், உதடுல காத்து சில நேரத்தில் நன்றா ஆண்டவர் ஆராதிச்சு நல்லா வசத்தை கேட்டுட்டு ஆராதனை முடிஞ்ச போய் 5 நிமிஷத்துக்குள்ள அப்பா என்ன கதைகள், என்ன பேச்சு, என்ன நமக்கு இந்த வார்த்தைகள்லாம் திரும்ப நம்முடைய காது போடு, நம்முடைய ஆத்மா ஆண்டவர் எவ்வளவு வசனத்தை நம்முடைய ஜனங்க கேட்க, ஏன் அப்பா இப்படி இருக்க, நம்முடைய வாய பிசாசு பாதிக்கிறதுக்கு ஏன் விடணும், நம்முடைய வாய பிசாசு பயன்படுத்துறதுக்கு ஏன் இடம் கொடுக்க, பரிசுத்தமான உதடுகளை துறந்து பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிற உன்னுடைய வாயை, உன்னுடைய உதடுகளை பிசாசு பயன்படுத்த ஏன் நீ இடம் கொடுக்கணும்? நீ இடம் கொடுக்க முடியாத அவன் பாவிக்கிறான், உன்னை பயன்படுத்துறான். அது மட்டுமல்ல, மற்றவர்களை குற்றம் சாட்டு, கொரசு எப்பா பார்த்தாலும் குறை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அந்த குடும்பம் சரியில்லை, இந்த குடும்பம் சரியில்லை, அந்த ஊழியக்காரர் சரியில்லை, இந்த ஊழியக்காரர் சரியில்லை, அதுக்கு ஒவ்வொரு பற்றியும் ஒவ்வொரு ஸ்டோரி, அவர் அப்படி இவர் இப்படி, அதை கதைக்கிறது இதற்கிறது. ஐயோ யாரு கதைக்கிறது? தேவ ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் அப்படி கதைக்கு வைக்கும் போது நமக்கே கஷ்டமா இருக்கண்டா. ஐயா மகா பரிசுத்த தேவன் எவ்வளவுக்கு தான் நம்மிடத்துல பொறுமையாக இருக்கிறார். ஆண்டவரே உங்களுடைய இறக்கத்துக்கு முடிவில்லை, உங்களுடைய அன்பு அளவில்லை என்று ஆத்மா சொல்ற. நாடுகள் நிலைமையை நன்றாய் அறிந்து பைபிள் சொல்லு, எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்க, எங்க போனாலும் நடந்தாலும் இருந்தாலும் உட்கார்ந்தாலும் கவனிச்சு எல்லாரும் கவனம் ஒவ்வொருத்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் குறித்து எனக்குள்ள ஒரு பிகர், தட் இஸ் மை டியூட்டி, தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அவ்வப்போது அவரவரை கவனித்து அந்தந்த நேரத்தில் நான் ஜெபித்த ஆண்டு சமூகத்தில் இருந்து அவரவரை கூப்பிடு சிறுத்தை சில புத்தி பத்திய சொல்லுங்க, இப்படி செய்யாத சிஸ்டர் இப்படி நடக்காது, கேட்க மாதிரிதான் கேட்கறது. ஐயா நீ இப்போ இது சாப்பிட்டியோ, சில பேர் புத்தி சொல்லும் பொழுது ஹோம் பாஸ் ஹோம் பாஸ் ஹோம் பாஸ், ஆனா உள்ளேயோ டேவிட் நெக்லேஸ். இப்ப நீங்க யார் அசட்டை பண்றீங்க என்ன இல்ல மறந்துடாது, நானும் எல்லாருக்கும் தோன்றதா கை போட்டு ஒரு தட்ட பொறுப்பே சந்திக்கு சம்பாதிக்காம எல்லாருக்கும் பாஸ்டர் நல்லவர் சொல்லி போட்டு இருக்கலாம். தங்கச்சி நீ செய்வது பிள்ளை, பாஸ்டர் சரியில்லை, பிரதர் நீ செய்வது பிள்ளை, இவர் சரி, இந்த ஊழியக்காரர் சரியில்லை, இவரை பற்றி எனக்கு தெரியாதோ, உனக்கு யார் ஆதியா இருந்தது இந்த ஆதியா? ஒருவேளை நீ சொல்லுகிற காரியம் உண்மையாக இருந்தாலும் தேவன் அவனை மன்னிச்சிருக்கலாம், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு விட்டுருக்கலாம், அதை தூக்கி கொண்டு வெளியில வரத்துக்கு உனக்கு என்ன அதிகாரம், யார் உனக்கு அந்த அதிகாரம் தான்? நீ என்னத்தை கதைக்கிறாய், யாரை குறித்து பேசுறாய், என்ன செய்கிறாய், உனக்கு யார் வந்து அதிகாரம் தந்தது, யார் சிந்திக்க? ஞானவான்கள் போல வாய அகலமாக தெரியும். கதைக்கிறதுக்கு என்ன காசா? அதான் நடுவே சொல்லு, நான் நடுவே சொல்லு, இன் எவ்ரி கன்வர்சேஷன் தேர் இஸ் எ சைலன்ட் லிசனர். ரெண்டு பேர் நாம என்னத்தை தான் சம்பாஷித்துக் கொண்டாலும் மூன்றாவது ஒரு நபர் நம் மத்தியில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்க என்பதை நாம் மறக்க கூடாது. அடிக்கடி நான் சொல்றது உண்டு, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்வார்கள், பேசிக் கொள்வார்கள். அது டெலிபோன் கோலா இருக்கலாம், ஃப்ரீ கோலா இருக்கலாம், இட்ஸ் நோ ப்ராப்ளம். டைரக்டாக இருக்கலாம், அல்லது என்ன ஸ்கைப், என்ன அந்த டிவியில இப்பதான் எல்லாம் என்ன இங்க இருந்தோன்னு அங்க இலங்கையில இருந்து பார்த்து கதைக்கிறதெல்லாம் பார்த்தே கதைக்கிறதெல்லாம் வரலாம். இன்னும் என்ன வரப்போதாம், என்னதான் நாம கதைச்சாலும், என்னதான் நாம கதைச்சாலும், இன் எவ்ரி கன்வர்சேஷன் தேர் இஸ் எ சைலன்ட் லிசனர். என்ன சம்பாஷணையிலும் நான் கதைக்கு நான் பேசுறேன், எனக்கு தெரியும் என்ன சேர்த்தா நான் பிரசவம் பண்றேன், நான் உங்களை எல்லாரும் பார்க்க படிச்சுத்தவான் இல்ல கடகுமுன்னா சொல்றேன். ஆகவே நாம் என்னதான் கதைச்சாலும், என்னதான் பேசினாலும், நாம் என்னதான் கதைச்சாலும், நாம் கதைக்கிறதை தேவன் கேட்கிற. ஆகவே நான் சொல்றேன், உன் வாழ்க்கைக்கு கொஞ்சம் காவல் வைப்பா. உன்னையும் கெடுத்து மற்றவனை கெடுக்காத, ஐக்கியங்களை கெடுக்காத, ஐக்கியங்களை உடைக்காத, குடும்பங்களை உடைக்காத, உறவுகளை உடைக்காத, சபைகளை கெடுக்காத. ஸ்டாப் இட். ஒரு மனுஷனை கத்தருக்குள்ள வழிநடத்தி அவனை ஒரு பராக்கிரசுவாரியா நிறுத்துறதுக்கு என்ன பாடுபடுறப்பா, எவ்வளவு நேரம் செலவழித்து, எவ்வளவு ஆணவ சம்பந்தம் தெரியுமா, அந்த வயது தெரியுமா? அப்படி தெரிஞ்ச பின்ன ஏன் நாம் அப்படி கதைச்சு காரியங்களை கெடுக்கிறோம், ஏன் உடைக்கிறோம்? யூ நோ வாட் யூ ஆர் டூயிங். நாம கட்ட அழைக்கப்பட்டிருக்கோம், உடைக்கிறதுக்காக சேர்க்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம், சிதைக்கிறதுக்காக நாட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கும், பிடிக்கிறதுகள். தேவன் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்ய, தேவன் நியாயம் தீர்க்கிறது, நியாயம் தீர்க்கிறது தேவனப்ப, நீயே நியாயம் தீர்க்கிற. உனக்கு யார் அந்த அதிகாரம் தந்து? ஒருவர் விழுந்தாலும் தேவன் அவரை தூக்கி விடலாம். அது சரியானதை பேசுங்க, நன்மையானதை கதைங்க, பக்தி விருத்தி கேதுவான கதைங்க, பரிசுத்தமான வார்த்தைகளை பேசுங்க. தேவனுக்கு ஸ்பீக் சம்திங் God, but you should be know what you are speaking. ஐயோ நான் அதமான, நான் அசத்தம். அதை நாம சொல்ற கேளுங்க, தேவோட பிள்ளைகள் நாம் ஒருவர் ஒருவர் குற்றம் சாட்டக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. படிக மத்தே 12 அதிகாரம் சீக்கிரமா இருக்கு. மத்தே 12 அதிகாரம் நான் முடிக்க போறது நேரம் போது. மத்தே 12 மனித கணக்கா பேச, ஆனா எனக்கு நேரம் போது. மத்தே 12 அதிகாரம் ஆறாம் வசத்துப்படி,
என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதிர்பார்த்த வனாந்திரத்துக்கு போனீர்கள்.
மத்தேயு 12 அதிகாரம் 12:7 பாருங்க.
தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். பழியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள்.
குற்றம் இல்லாதவர்களை
நீங்கள்
குற்றப்படுத்த மாட்டீர்கள். என்ன கவனிங்க, தயவுசெய்து சொல்ல கவனிங்க. என்ன நடந்தது? ஓய்வு நாளில இயேசு சீசர் கூட பயிர் வழிய போன, சீசர்களுக்கு பசி. ஆகவே பயிர் வழிய போடும் பசியா இருந்தபடி கதிர்களை கொய்து சாப்பிடாங்க. இதை பார்த்துக்கொண்டு வந்து பரிசேரிக்கு பிடிக்கல. உடனே போய் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய சீசர்கள் ஓய்வு நாளில் செய்யத்தக்காத என்ன செஞ்சிருக்காங்க, பசிச்சு கதிர்கள் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்காங்க. உடனே போய் அவங்களை கூட்டிட்டாங்க. ஆண்டவருக்கு ஆண்டவர் விசாரப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், பலியே இல்லை இறக்கத்தை, ஏன் பசியா இருக்கிறார் ஐயா, பசியா இருக்கிறார், பசியா பசிக்கு புசிக்கிறதுக்கு கதிர்களை பிடிஞ்சு சாப்பிட்டது பாவமா, இது குற்றமா, இது ஒரு குற்றச்சாட்டா, இது ஒரு குற்றமா, இது ஒரு குற்றச்சாட்டா. பழிய எல்லாம் இறக்கத்தை விரும்புறது என்பதை கருத்து இன்னதென்னு நீ அறிந்தால் நீங்க அவங்களை குற்றப்படுத்த மாட்டீங்க. அது குற்றம் இல்லாதவர்களை குற்றப்படுத்தாது. ஆண்டவர் இயேசு இந்த விதத்துல பலமாக கண்டிக்கிறது நான் பாரு. அவர் குற்றம் இல்லாதவர்களை நாம குற்றப்படுத்த கூடாது. பிலவே தயவு செய்து அதை உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, குற்றம் இல்லாதவர்களை தயவு செய்து குற்றப்படுத்தாது, குற்றம் இல்லாதவர்களை தயவு செய்து குற்றப்படுத்தாது, மற்றவர்களை குற்றம் சாட்டாதீங்க, குறை சொல்லாதீங்க. இதெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியம். படிங்க, வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம். பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சீக்கிரப்படி வெளிப்படுத்தும் விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம்.
அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகும்,
பெரிய சத்தம் உண்டாகும்.
அப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக,
இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக
நம்முடைய சகோதரர் மேல் குற்றம்
குற்றம் சாட்டுறவன் கீழே
சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம்
பகலும் என கவனி. இரவும் பகலும் பிசாசு தேவனுக்கு முன்பாக நின்று தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, குற்றம் சாட்டுறான். ஐயா குற்றம் சாட்டுற, the devil is a great accuser. பிசாசுடைய வேலைக்கு நீ ஏன் ஏஜென்ட் ஆகும்? ஏனுங்க நான் இடம் கொடுக்க தேவனுடைய பிள்ளை எல்லாம் தேவனுடைய ஆவியை பெற்றும் அல்லவா, பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்ட பரிசுத்த ஜாதி அல்லவா, பரிசுத்த ஆசாரிய கூட்டம் அல்லவா. அவன் நாம் ஏன் பிசாசுக்கு இடம் கொடுக்கும்? மற்றவர்களை குற்றம் சாட்டக்கூடாது, குறை சொல்லாதீங்க, குற்றம் சாட்டாதீங்க, குறை சொல்லாதீங்க. தேவனுடைய அறுவருக்கு உங்க நாமும் காத்துக்கொள். ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடு உள்ள மனுஷன். If you want to be a holy, நீ பரிசுத்தமாக வாழணுமாக இருந்தால் தீர்மானம் பண்ணு, உன் வாயினால குறை சொல்லாத, குற்றப்படுத்தாத. ஒருவேளை சில பேர் வாழ்வில் குறை இருக்கலாமே, நாங்கள் ஏன் மற்றவனையே நாம பார்க்கணும்? ஏன் மற்றவர்களையே பார்க்கணும்? நம்ம பார்ப்போம். இன்றைக்கு மற்றவர்களை பார்க்கறதுக்கு நாம் எடுக்கிற நேரமும் நேரங்களை நம்ம பார்க்கறதுக்கு எடுக்கிறோம் இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு அசுத்தங்கள் இருக்குது, அலங்கோலங்கள் இருக்குது, அவலட்சங்கள் இருக்குது. அவைகளை பார்த்து திருத்துறதுக்கு நான் இந்த வாழ்வில் என்ன கரை இருக்குது, என்ன குறை இருக்குது என்று என்ன தேவ சமூகத்தில் தாழ்த்தி என்ன கொஞ்சம் சிந்திச்சு என்ன கொஞ்சம் ஆராய்ச்சி என்னுடைய பிள்ளைகளை கதைகளை போக்களை சம்பாஷணங்கள் நட உடைகளை திருத்தி கொடுத்ததுக்கு நேரம் இல்லை, இஷ்டம் இல்லை. அடுத்தவன் எங்க போறான், அடுத்தவன் என்ன செய்யறான், யார் லட்சியவன் வந்து கொஞ்சம் செய்யறான். அதுக்கு கையும் காலம் மூக்கும் வச்சு அப்படியே ஒரு ஒரு பிகர் கொடுத்து அதான் ஆண்டவர் சொன்னாரு. உன் கண்ணில் இருக்கிற அடுத்தவன் கண்ணில் இருக்க துரும்ப எடுக்கிறதுக்கு வகை பார்க்கறதுக்கு முதல் உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை குத்தி இருக்குது. கண்ணில் உத்தரம் குத்தி இருக்குது, பெரிய குத்தி இருக்கு. ஆனா அடுத்தவன் கண்ணில் இருக்க துரும்ப நாம எடுக்க, அவர் பிள்ளை இவர் பிள்ளை, அவர் சரியில்லை இவர் சரியில்லை, அவர் அப்படி இவர் அப்படி, அந்த குடும்பம் அப்படி இந்த குடும்பம் அப்படி, அவர் அப்படி தெரியாதா இவர் அப்படி, அப்பப்பாப்பா என்னெல்லாமோ கதைக்கிறாங்க. But God knows everything. மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து கடைசி நாளிலே கணக்கு ஒப்புக்க வேண்டும். ஆகவே நாம் கதைக்கிற கதைகள் வார்த்தைகள் காத்தோடு கலந்து போறதுன்னு சொல்லி எண்ணாதீங்க. அடுத்த பிள்ளைகள் ஏதாவது தவறு செஞ்சு உடனே போய் அடுத்தவங்க சொல்றேன். ஏங்க நமக்கு பிள்ளைகள் இருக்குது, யோசிக்க முடியும். உனக்கு பிள்ளை இல்லாட்டா உனக்கு பிள்ளைகள் இருக்கிறது போல சிந்தி, உன் பிள்ளைகள காரியங்கள் அடுத்தவனுக்கு போய் சொல்றது உனக்கு பிரியமாக இருக்குமா? கொஞ்சம் யோசி. உனக்கு மற்றவர்கள் என்ன செய்யணும் விரும்புறோம் அதே மற்றவர்களுக்கு செய், அதுவே நியாயப்பிரமான தீக்கிரசனம் ஆண்டு சொல்றாரு. பாதாளம் அனுப்புற ஆவிகள் நம்முடைய வாயை பயன்படுத்துறதுக்கு ஏன் நம்ம இடம் கொடுக்கும்? வாயை காத்துக்கோ, உன் இருதயத்தை காத்துக்கோ. பிகாஸ் யுவர் காட் இஸ் ஹோலி, மகா பரிசுத்தர், மகா பரிசுத்தர். Shall we stand up, please?